SBS தமிழ்.
பூந்தோட்டம் என்னும் இணைய வார இதழில் நான் எழுதத் தொடங்கிய கட்டுரைகளுக்கு முதலில் எந்த வரவேற்பும் இல்லை. அந்த தொடரை நிறுத்தியிருந்தாலும் எந்தவிதமான பாதகமும் இல்லை என்கிற மாதிரியான மௌனத்தை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. 11வது வாரத்துக்கான கட்டுரையை எழுதி முடித்ததும் அனுப்புவதற்காக மின்னஞ்சல் பக்கத்தை திருப்பிய பொழுது எனக்கு ஒரு மடல் வந்திருக்கும் செய்தியை அறிந்தேன். ஒருவித ஆர்வம் உந்த அந்த மடலை திறந்தேன். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தது அந்த கடிதம். பல ஆண்டுகளாக இலக்கிய அறிமுகம் உள்ளவராக தெரிந்தார். தொடராக வந்திருந்த 10 கட்டுரைகளை பற்றியும் சிற்சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த மடல் பொதுவாக என்னை ஊக்கப்படுத்துவதாக இருந்தது. நன்றியை தெரிவித்து அவருக்கு பதில் அனுப்பினேன். அவர் பெயர் சந்திரன். எங்கள் நட்பு இப்படித்தான் தொடங்கியது. பெங்களூர் நகரை விட்டு வெகு தொலைவு தள்ளியிருக்கும் ஹூடி என்னும் கிராமத்தில் ஆச்சர்யா என்கின்ற பெயரில் இயங்கும் முதியோர் இல்லத்தை தெரியுமா என்று ஒருமுறை கேட்டிருந்தார் சந்திரன். தன் பெரியம்மா அந்த இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தன் சார்பில் அவரை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். என் ஓய்வு நாளுக்காக காத்திருந்த இடைவெளியில் அவரிடமிருந்து விரிவான மடல் ஒன்று வந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தனக்கு ஆப்பிரிக்காவில் வேலை கிடைத்தது என்று தன் மடலை தொடங்கியிருந்தார் சந்திரன். தாயார் மட்டுமே அவருக்கு உண்டு. முதல் 2 ஆண்டுகள் ஆப்பிரிக்காவில் தனியாகவே வாழ்ந்தார் சந்திரன். பிறகு இந்தியாவுக்கு திரும்பி தாயாரையும் தன்னோடு அழைத்துச் சென்றார். தாயாருக்கு பிரியமான சகோதரி ஊரில் இருந்தார். ஏழை குடும்பம், 6 பிள்ளைகள். முடிந்தவரை பெரியம்மாவின் குடும்பத்தையும் தாங்கியே வந்தார் சந்திரன். ஆப்பிரிக்க பெண்ணொருத்தியை மணந்து கொண்டு இல்வாழ்க்கையை தொடங்கினார். 4 ஆண்டுகளில் 2 குழந்தைகளுக்கு தந்தையானார். பேரப்பிள்ளைகளோடு ஆனந்தமாய் ஆடி பொழுதுபோக்கிய அம்மா வெகு காலம் உயிருடன் இல்லை. மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இறந்து போனார். இடைக்காலத்தில் இந்தியாவில் பெரியம்மாவின் நிலையும் மோசமானது. 6 பிள்ளைகளும் 6 விதமாக வளர்ந்தார்கள். சந்திரன் அனுப்பிய பணத்தையெல்லாம் தாய்க்கு தெரிந்து பாதியும் தெரியாமல் பாதியுமாக சாப்பிட்டு தீர்த்தார்கள். மூத்தவன் சதா காலமும் குடிபோதையில் மிதந்தான். 2வது மகன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் விபச்சாரத்தில் அளித்தான். 3வது மகனும் 4வது மகனும் உள்ளூரிலேயே திருட்டு வழக்கொன்றில் அகப்பட்டு சிறையிலிருந்து தப்பித்து மும்பை பக்கம் ஓடிப்போனார்கள். பள்ளி இறுதி முடித்ததும் இராணுவத்தில் சேர்ந்து ஊரையே மறந்து போனான் 5வது மகன். 6வது பையன் ஒரு வக்கீலிடம் குமாஸ்தாவாக இருந்தான். அலுவலகத்துக்கு எதிரே இருந்த ஆயத்த ஆடை அங்காடியில் வேலை பார்த்து ஒரு பெண்ணோடு பழகி திருமணம் செய்து கொண்டான். மனைவியை உள்ளே அழைத்து கொண்டதும் பெரியம்மா வாசலுக்கு மாற்றப்பட்டார். மனமுடைந்த பெரியம்மா தன் துக்கத்தையெல்லாம் யாரோ ஒருவர் மூலமாக கடிதமாக எழுதி சந்திரனுக்கு அனுப்பினார். பெரியம்மாவின் துயரம் தன் அம்மாவின் துயரமாக தெரிந்தது சந்திரனுக்கு. இணையதளங்களில் தேடி தேடி பெங்களூருக்கு அருகே குடியில் அமைந்திருக்கும் ஆச்சர்யா இல்லத்தின் முகவரியை கண்டறிந்து அங்கே சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை வேறொரு நண்பர் மூலம் செய்து முடித்தார். ஒரு வருடம் ஓடிவிட்டது. மாதத்தவணைகளை அங்கிருந்தபடியே நேரடியாக செலுத்தி வந்தார். சமீப காலத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கனவுகள் அவரை பாடாய்ப்படுத்தி வந்தன. விலங்கு காட்சி சாலையில் நின்றிருந்த பொழுது அந்த கூண்டுகளையும் முதியோர் இல்லங்களையும் சம்பந்தப்படுத்தி யோசித்த கணத்திலிருந்து அந்த கனவு விரட்டத் தொடங்கிவிட்டது. பெரியம்மா பலவித விலங்குகளின் உருவத்துடன் ஒவ்வொரு முறையும் கனவில் வந்து கம்பிகளை பிடித்தபடி ஏக்கத்துடன் முறைத்து பார்ப்பதை தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை. நினைத்தவுடன் விடுபடுப்பது சாத்தியமாக இல்லை. அவர் சார்பில் இல்லத்துக்குச் சென்று அந்த பெரியம்மாவிடம் 2 வார்த்தைகள் பேசிவிட்டு வர வேண்டும். இதுதான் அந்த கடிதத்தின் சாரம். அடுத்த ஞாயிறு அன்று பேருந்து தடம் விசாரித்து அந்த இல்லத்துக்கு கிளம்பினேன். 3 பேருந்துகள் மாற வேண்டியிருந்தது. இறுதியாக இறங்கிய நிறுத்தத்தின் அருகே ஓர் ஓலை குடிசை டீ கடை மட்டும் காணப்பட்டது. ஒரே ஒரு சிகரெட் மட்டும் வாங்கி பற்ற வைத்தபடி ஆச்சிரமத்தை பற்றி விசாரித்தேன். டீ கடைக்கார பெண் குடிசைக்கு வெளியே வந்து தொலைவில் தோப்பை போல காணப்பட்ட ஒரு பகுதியை சுட்டிக்காட்டி, அதுதான் இல்லம் என்றாள். அது வரைக்கும் பஸ் போகாதா? இல்லத்துக்கு இதுதான் ஸ்டாப். எல்லாரும் இங்கே இறங்கித்தான் நடந்து போவாங்க. நீங்கள் வெளியூரா? நான் வேடிக்கைக்காக ஆமாம் என்றேன். வயசானவங்களும் இங்கே கொண்டு விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுறாங்க சார். கூடோ கஞ்சியோ ஒன்றா சேர்ந்து லட்சணமாக குடிக்கிறத விட்டுட்டு பணம் பணம்னு எதுக்கு தான் சார் மக்கள் அலைகிறாங்களோ? காலம் ரொம்ப மாறிப்போச்சு சார். நல்லா கவனிச்சுக்கிறாங்களா இங்கே? கவனிப்புக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை சார். 100 பேரை கவனிச்சுக்கிட்டாலும் பக்கத்தில் பெத்த புள்ள இருந்து பார்க்குற மாதிரி ஆகுமா சொல்லுங்கள். அடிக்கடி நீங்கள் போவீங்களா? காலையில் அங்கே பால் பாக்கெட் வாங்கிட்டு போய் கொடுக்குறதெல்லாம் எங்கள் விட்டுக்காரர் தானுங்க. உங்கள் ஜனங்க யாராவது இருக்காங்களா அங்கே? நான் வேறு ஏகன மோகனம் இல்லாமல் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஜனங்க யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு வேண்டியவங்க இருக்காங்க. புன்னகையுடன் சிகரெட்டை அணைத்துவிட்டு அவளிடம் விடைபெற்று நடக்கத் தொடங்கினேன். பாதை முடியிடத்தில் ஆச்சர்யா என்று எழுதப்பட்ட பெயர் பலகை கண்ணில் பட்டது. அந்த இடத்தின் தனிமை விசித்திரமான ஒரு உணர்ச்சியை என் மனத்தில் பரப்பியது. ஆழ்மனத்தில் என்னை அறியாமலே ஒருவித அச்சம் பரவுவதை உணர்ந்தேன். நீரூற்றுக்கு இடதுபுறமாக இருந்த விசாரணை மையத்துக்குள் நுழைந்தேன். தயக்கத்துடன் பார்வையை அங்குமிங்கும் படர வைத்தபடி திரும்பிய பொழுது ஒரு மேசையின் பக்கம் கணிப்பொறியின் முன்னால் அமர்ந்திருந்த இளம்பெண்ணின் புன்னகையை பார்க்க நேர்ந்தது. ஒரு கணம் அந்த புன்னகையை ஒரு சிற்பத்தின் புன்னகையாக நினைத்து பார்த்து மனதுக்குள் சிரித்து கொண்டேன். பிறகு மெல்ல அவளை நெருங்கி என்னிடமிருந்த குறிப்புகளை கொடுத்தேன். தையல் நாயகி S7. என் குறிப்பை வாய்விட்டு படித்தபடி அவள் இருக்கையிலிருந்து எழுந்து வெளியே வந்தாள். குடில்கள் தொடங்கும் பகுதி வரைக்கும் கூடவே வந்து நான் செல்ல வேண்டிய திசையையும் திரும்ப வேண்டிய இடத்தையும் சுட்டி காட்டிவிட்டு சென்றாள். அவள் காட்டிய திசையில் நடக்கத் தொடங்கினேன் நான். இல்லத்தின் கதவை நெருங்கி அழைப்பு மணியை அழுத்தினேன். சில கிணங்கள் வரை எதுவும் கேட்கவில்லை. மீண்டும் மணியை அழுத்தலாம் என்று நினைத்த தருணத்தில் கதவு சட்டென்று திறந்தது. வெளிப்பட்ட அந்த உருவத்தின் தோற்றம் என்னை ஒரு கணம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு குலைந்த சதைக்கோளத்துக்கு கையும் காலும் முளைத்ததைப் போல் இருந்தது அந்த தோற்றம். என் இதயம் வெகு வேகமாக துடிக்க தொடங்கியது. தையல் நாயங்கிறது நீங்கள் தானேம்மா? கேட்க நினைத்த கேள்வி நெஞ்சிலிருந்து எழாமல் வறட்சி அடைத்தது. எச்சிலை கூட்டி விழுங்கி ஈரத்தை படர வைத்த பிறகுதான் சகஜமாக கேட்க முடிந்தது. என் கேள்வியை அவர் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவர் கண்கள் மட்டும் அசைந்தன. என்னை ஆராய்வதைப் போல உற்று பார்த்தன. நான் மீண்டும், தையல் நாயங்கிறது நீங்கள் தானே என்று கேட்டேன். அவர் மேலும் நெருங்கி வந்து என்று என் பக்கம் செவியை கொடுத்தார். என் கேள்வியை மறுபடியும் நான் கேட்க வேண்டியதாக இருந்தது. என் சின்ன புள்ளதான் இங்கே கொண்டு வந்துட்டு போனான், அப்புறமா வரவே இல்லை. தொடர்பில்லாமல் பேசியபடி அவர் உள்ளே திரும்பினார். அவரை தொடர எனக்கு அச்சமாக இருந்தது. அதை தள்ளி வைத்து விட்டுத்தான் நான் அவரை தொடர்ந்து உள்ளே சென்றேன். தோல் சுருங்கிய முகம், ஒடுங்கிய கன்னக்குழிகள், வெள்ளையாக புரண்ட நீண்ட கூந்தல் அள்ளி கொண்டையாக கட்டப்பட்டிருந்தது. பார்க்க பார்க்க அந்த கண்கள் முதலில் ஊட்டிய அச்சம் கரைந்தது. குழப்பத்தையும் கலவரத்தையும் அவை வெளிப்படுத்துவதை உணர்ந்தேன். முதுமையின் சரிவும் தளர்ச்சியும் படிந்த உடல், காதுகளின் விளிம்பிலும் முன்னெற்றியிலும் வெண்முடி காற்றில் புரண்டு அலைபாய்ந்திருந்தது. சட்டென என் பக்கமாக விரல் நீட்டி, நீங்கள் யாரு என்று கேட்டார். உங்கள் தங்கச்சி பையன் சந்திரனுக்கு சிநேகிதன்னா. சந்திரன், சந்திரன் தெரியும்ல? சற்று சத்தமாகவே நான் சொன்னேன். ஆனால் என் ஒலிகள் எதுவும் கேட்காத உலகில் அவர் இருந்தது ஆச்சரியத்தை தந்தது. கட்டிலில் உட்கார்ந்தபடி உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டார்.
ஆறு ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று என்ன பிரயோஜனம் சொல்ற? ஊர் உலகத்தில் பிள்ளைங்க தலையெடுத்து பெத்தவங்களை காப்பாத்தும்னு பேர். நான் பெற்றதுங்க எல்லாமே அதுக்கு நேர்மாறாக போச்சுங்க. ஒவ்வொருத்தனா போகும்போதும் கடைசி பையன் பார்த்துக்குவான்னு இருந்தேன். அவனும் இங்கே கொண்டாந்து தள்ளிட்டு போயிட்டான். என் தங்கச்சி பையன் வெளிநாட்டில் இருக்கான். அவன் தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடுகள்லாம் கவனிச்சுக்கிறான். உங்கள் தங்கச்சி பையன் சந்திரன் சிநேகிதன் தான் நான். அவர் தான் உங்களை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பினார்.
அவர் பதில் சொல்லவில்லை. என் சொற்கள் அவர் மூளையை தொடவே இல்லை என்று தோன்றியது. ஜன்னல் வழியே தெரியும் பனை மரங்களின் அசைவையே வெகுநேரம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தேன். அவர் மௌனம் எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது.
அந்த காலத்தில் எங்களுக்கு பெரிய பலசரக்கு கடை இருந்துச்சு. வில்வட்டி வச்சுருந்தார் அவர். எங்கே போனாலும் நாங்கள் அதில் தான் போவோம்.
அவராகவே ஒரு கதையை திடீரென சொல்லத் தொடங்கினார். அவரை பெண் பார்க்க வந்தது, திருமணம் நடந்தது, செழிப்பான முறையில் நடந்த வியாபாரம், வரிசையாக பிறந்த பிள்ளைகள், சந்தையில் யார்படியையோ விலக்கிக் கொண்டு ஓடோடி வந்த எருதுகளின் முரட்டுத்தனமான தாக்குதலால் நேர்ந்த மரணம் என அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போனார். பிறகு ஒரு கணம் நிறுத்தி,
நீங்கள் யார்
என்றார். நான் நிதானமாக மறுபடியும் என்னை பற்றிய தகவல்களை சொன்னேன். அவர் கண்கள் என் மீது படிந்திருந்தனவே தவிர என் சொற்களை கேட்டுக்கொண்ட சுவடுகளே அந்த முகத்தில் தெரியவில்லை.
உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா இங்க? சந்திரனுக்கு ஏதாவது சொல்லணுமா?
அவர் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. என் மனம் அதிர்ச்சியில் உறையத் தொடங்கியது. ஒரு சிற்பத்தின் முன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதைப் போல சங்கட உணர்வு எழுந்தது. நான் அவர் புருவங்களை கவனித்தேன். வெளுத்து வளைந்திருந்தன அவை. கண்கள் மட்டும் இமைத்தபடி இருந்தன. சட்டென அவர் மறுபடியும் பேசத் தொடங்கினார்.
அவருக்கு நான் ரொம்ப உசுறு. எங்கே போய் வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் கையில் பூ இல்லாமல் வரமாட்டார். சமயக்கட்டுக்கு வந்து அவர் கையாலேயே தலையில் வச்சுட்டு போனால் தான் அவருக்கு நிம்மதி. ஒரு நாள் அவர் எனக்கு பூ வச்சு விடுறதை என் மாமிக்காரி பார்த்துட்டான். சம்சாரி இருக்கிற இடமா இல்லை அபிசாரி இருக்கிற இடமா இதுன்னு ஒரே சத்தம். எவ்வளோக்காவது இங்கே கண்ணியமாக இருக்க தெரியுதா? தாசி மாதிரி கொண்டை போட்டு பூ வச்சுட்டு திரிகிறானுங்க.
பேசிட்டே இருந்தா அவர் உடனே பின்பக்கமாக போயிட்டார்.
நான் சத்தம் காட்டாமல் அடுப்பு வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன நெஞ்சழுத்தம் பாரிவளுக்கு, எப்போ எப்போ நலையிறா, வெறி பிடிச்ச கழுதடி சொல்லிட்டு உள்ளே வந்தா. வந்து என் தலையில் இருந்த பூவை பிடுங்கி எறிகிற அடுப்பில் போட்டுட்டா.
அவர் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தபடி இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் பறித்த தீயிலிட்ட பூ இன்னும் தன் கண் முன்னால் எரிந்து வதங்குவதைப் போல தேம்பி தேம்பி அழுதார். உதடுகள் கோணிக்குள்ள அவர் அழுத கோலத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. சங்கடமாக இருந்தது. அழுகையின் உச்சத்தில் அவர் சொன்ன சொற்கள் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மிக அருகில் இருந்தாலும் யாராலும் எளிதில் நெருங்கி தொட்டுவிட முடியாத காலத்தின் விளிம்பில் இருப்பதை உணர முடிந்தது. எங்கோ பார்வை நிலைகுத்த சுவரில் சாய்ந்து கொண்டார். மீண்டும் அவர் முகத்தை பார்த்தேன். முன் குவியலுக்கிடையே தவறி விழுந்த கண்ணாடி துண்டுகளைப் போல அவர் கண்கள் பளிச்சிட்டன. நாக்கை சுழற்றி உதடுகளை மற்றொரு முறை ஈரப்படுத்தி கொண்டார். கண்ணீரும் அச்சமும் நிரம்பி அந்த கண்களிலிருந்து என் பார்வையை விலக்க இயலவில்லை. பெரும் குற்ற உணர்வுடன் மூண்ட வேதனையால் என் தொண்டை இறுகி உலர்ந்து போனது. எழுந்து அவரை நெருங்கி தொட்டு ஆறுதல் சொல்ல நினைத்தேன். மறுகணமே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பின்வாங்கினேன். அந்த உட்கூடம், ஜன்னல், திரைச்சீலை, சுவரோவியங்கள், கழிப்பறை கதவுகள், தென்னாட்டு சைவ திருத்தரங்கள், புத்தகம் என ஒவ்வொன்றின் மீதும் தயக்கத்துடன் என் பார்வை படர்வதை, பெருமூச்சுடன் எழுந்திருப்பதையும் நடக்கத் தொடங்குவதையும் அவர் கண்கள் கவனித்தபடியே இருந்தன. நான் கதவை நெருங்கும் வரை கூட அவர் அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்தார். சட்டென ஒரு கணம் கண்களை இமைத்து என்னை நோக்கி, நீங்கள் யார் என்று கேட்டார். அந்த கேள்வியால் என் உடல் குறுகி சிலித்தது. சில நொடிகள் கதவில் சாய்ந்தபடி அந்த கண்களை பார்த்தேன். அந்த இல்லங்களின் ஒவ்வொரு ஜன்னல்களிலும் தென்பட்ட கண்களை எல்லாம் மறுபடியும் எண்ணிக்கொண்டேன். ஒரு கணம் கூட என்னால் அங்கே நிற்க முடியவில்லை. வேக வேகமாக இல்லத்தை விட்டு வெளியேறினேன். கச்சிதமாக வளைந்து நெழும் சாலையையும் புல்வழிகளையும் ஈரூற்றுகளையும் தாண்டி நுழைவாயிலை கடந்து தரையில் கால் வைத்த பிறகுதான் சீராக மூச்சுவிட முடிந்தது. என் வேதனையை சந்திரனுக்கு தெரியப்படுத்தும் விதத்தை பற்றிய கவலையை முதன் முதலாக உணர்ந்தது என் மனம்.
காலத்தின் விளிம்பில் சிறுகதை கேட்டோம். எழுதியவர் பாவண்ணன், வாசித்தவர் பாலசிங்கம் பிரபாகரன். நேர்களே, காலத்தின் விளிம்பில் சிறுகதை குறித்து இந்த கதையை எழுதிய பாவண்ணன் என்ன சொல்கிறார் என்று கேட்போம்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடுத்தர வர்க்கமும் மேல்தட்டு வர்க்கமும் சென்று கொண்டிருக்கிற வேகம் வந்து ரொம்ப நினைத்து பார்க்க முடியாத ஒரு வேகம். தன்னுடைய வளர்ச்சியை பற்றிய அதீதமான அக்கறை இந்த சமுதாயத்துல எல்லா தட்டு மக்களிடையும் இருக்கு. அது ஒரு கட்டத்துல உறவுகளை கூட உருப்படுத்தாத ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்படி மாறும்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தனித்தனியா சிதறி போகிறார். குறிப்பிட்டு சொல்லும்படியாக முதுமை அடைந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு தனிமையை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒரே குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட தனித்தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் அமைந்து விடுகிறது. இது இந்த வளர்ச்சிக்கு நாம் கொடுக்கிற விலை. இந்த வளர்ச்சியை நாம் வேண்டாம் என்று மறுக்க முடியாது, அல்லது கூடாது என்று தடுக்கவும் முடியாது. ஆனால் அதே சமயத்துல அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மகன் ஒரு திசையில, பெற்றோர்கள் வேறொரு திசையில இருக்கிறாங்க. அது பெற்றோர்கள் முதுமையடைந்தவர்களாக இருந்தா தன்னைத்தானே கவனிச்சு கொள்ள முடியாத ஒரு சூழல்ல பல இல்லங்களில் தனியாக வாழ்கிறார்கள். நான் இப்பொழுது வரக்கூடிய செய்தித்தாள் விளம்பரங்கள்ல பல இடங்கள்ல முதுமையடைந்தவர்கள் தனியாக வாழ்வதற்காகவே இல்லங்களை மட்டுமே கொண்ட ஒரு நகர்கள் உருவாக்கப்படுவதை எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். பெங்களூர்லயே புறநகர்கள்ல பல இடங்கள்ல 100 வீடுகள், 150 வீடுகள் கொண்ட அந்த முதியோர்களுடைய இல்லங்களை கொண்ட தனித்தனி நகர்கள் உருவாகி கொண்டே வந்திருக்கின்றன. ஒரு சமயம் நான் வெளியில புறநகரை ஒட்டி நான் போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தேன், அடுத்தடுத்தடுத்து நிறைய இல்லங்கள். அந்த இல்லங்களை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த வாழ்க்கைக்கு நாம கொடுத்திருக்கக்கூடிய விலை எவ்வளவு அதிகமானது அப்படின்னு தோணுச்சு. அதை ஒட்டி நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது இதை பத்தி எழுதணும் அப்படின்னு எனக்கு தோணியதுனால இந்த விளைவு தான் அந்த கதை.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil